أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله داعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم نديارك لي அல்லாஹுடைய வேதத்திலிருந்து சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தின் விளக்கத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது இந்த அத்தியாயத்தின் விரிவுரையுடைய இரண்டாவது அமர்வு. இருந்தாலும் நீண்ட காலமாகிவிட்ட காரணத்தால் முந்தி நாம் சொன்ன கருத்துகளின் சுருக்கத்தை ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துக்தீமு பைன யதில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். யா அய்யுஹல் லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அதாவது அல்லாஹுடைய ஒருமைப்பாட்டை, அல்லாஹுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களே என்று அழைக்கிறான். லா துக்தீமு பைன யதில்லாஹி வ ரசூலிஹி, லா துக்தீமு, நீங்கள் முந்தாதீர்கள் அல்லாஹுவிற்கு முன்னால் அவனுடைய தூதருக்கு முன்னால். அதாவது லா தஅஜலு பிகதாஇ அம்ரின் ஃபீ ஹுரூபிக்கும் அவ் ஃபீ தீனிக்கும் கப்ல அன் யக்தி அல்லாஹு லக்கும் ஃபீஹி வ ரசூலுஹு ஃபதக்து பிகிலாஃபி அம்ரில்லாஹ். அதாவது உங்களுடைய போர் சம்பந்தமான காரியமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அது குறித்து தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னால் நீங்களாக அதில் தீர்ப்பு செய்து விடாதீர்கள். புரிகிறதா? உங்களுடைய உலக காரியங்கள் போர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மார்க்க விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதில் தங்கள் தீர்ப்பை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் தீர்ப்பு சொல்லிவிடாதீர்கள். ஒரு கால் அப்படி நீங்கள் செய்யும் போது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக நீங்கள் தீர்ப்பு செய்து விடலாம். இப்ப இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற விளக்கத்தை பாருங்கள். சொல்கிறார்கள், லா தகூலு கிலாஃபல் கிதாபி வஸ்ஸுன்னா, நீங்கள் வேதத்திற்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக பேசிவிடாதீர்கள். வேதத்துக்கும் சுன்னாவிற்கு மாற்றமாக பேசிவிடாதீர்கள். அதாவது எது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களோ அதற்கு மாற்றமானதை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மற்றொரு விளக்கத்திலே வருகிறது, நுஹு அய்யதகல்லமு பைன யதை கலாமிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேசுவதற்கு முன்னால் நீங்கள் முந்திக் கொண்டு பேசிவிடாதீர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை எதிர்பார்த்து அதை கேட்டதற்கு பிறகு நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். அப்ப இந்த விஷயமும் எதை நமக்கு கூறுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு வரும்போது
அதற்கு மாற்றமாக பேசிவிடக் கூடாது. அல்லது ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இப்படித்தான் இருக்கும் என்று சிலர் சொல்கிறார்கள் அல்லவா, ஃபத்வா கேட்டால் அதற்கு உடனடியாக பேசிவிடுவார்கள். இதற்கு நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே, ஆதாரம் என்ன என்று கேட்டால் இதுக்கு போய் ஆதாரத்தை தேடுறது, இப்படித்தான் இருக்கும், வேற எப்படி இருக்கும், இப்படியே பேசினார்கள். சில இடங்களில் ஃபத்வா கொடுத்து விட்டு அதற்கு ஆதாரம் சொல்லும் போது இதுக்கெல்லாம போய் நம்ம ஆதாரம் தேடிக்கிட்டு இருக்கிறது, இப்படித்தான் இருக்கணும், வேற எப்படி இருக்கணும். இப்ப இந்த மாதிரி பேசுவதை அல்லாஹு தஆலா தடை செய்கிறான். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், ஐ லா தஃப்தாது அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷைன் ஹத்தா யக்துய அல்லாஹு அலா லிஸானிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக உங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு ஃபத்வா கொடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய நபியின் நாவினால் அவனுடைய தீர்ப்பை கூறுகிறவரை அந்த தீர்ப்பை, அந்த ஃபத்வாவை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்திற்கு சொல்கிறார்கள், ذُكِرَ لَنَا أَنَّ نَاسًا كَانُوا يَقُولُونَ لَوْ أُنْزِلَ فِي كَذَا لَوُضِعَ كَذَا وَكَذَا قَالَ فَكَرِهَ اللَّهُ عَزَّ وَجَلَّ ذَلِكَ. இதற்கு முன்பு நாம் சொன்னோம் அல்லவா, சில மக்கள் அந்த காலத்திலே பேசிக் கொண்டார்கள், இந்த விஷயத்திலே அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏதாவது தீர்ப்பு இறங்குமாயானால் அது இப்படித்தான் இருக்கும் என்று. அல்லாஹுவின் புறத்திலிருந்து இது குறித்து ஏதாவது தீர்ப்பு இறங்கினால், வசனம் இறங்கினால், அந்த வசனம் அந்த சட்டம் இப்படித்தான் இருக்கும் என்று யூகத்தின் அடிப்படையிலே பேசினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் கண்டித்து கூறுகிறான், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு முன்னால் அது இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனையாக நீங்கள் பேசாதீர்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், أناس من المسلمين ذبحوا قبل صلاة رسول الله صلى الله عليه وسلم يوم النحر فأمرهم نبي الله صلى الله عليه وسلم أن يعيدوا ذبحا آخر. சில மக்கள் ஹஜ் பெருநாள் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் வீட்டிலிருந்து அவர்கள் புறப்படும் போதே தொழுகைக்கு முன்பே குர்பானி கொடுத்துவிட்டு வந்துவிட்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி அவர்களை கண்டித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு முன்னால், அவர்களது கட்டளை வருவதற்கு முன்னால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் குர்பானை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். இமாம் தஹாக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, யானி பிதாலிக ஃபில் கிதால் وكان من امورهم لا يصلح ان يقضى الا بامره ما كان من شرائع دينهم. அதாவது குறிப்பாக போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ரசூலுல்லாஹுடைய கட்டளையை தவிர வேறு எந்த ஒன்றும் மூமின்களுக்கு சீரானதல்ல. ரசூலுல்லாஹுடைய கட்டளை எதிர்பார்த்துத்தான் அவர்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர, இது குறிப்பாக சஹாபாக்களுடைய காலத்தில் பொருந்தக்கூடிய விஷயம். அதுபோன்று நம்முடைய காலத்திலே எடுத்துக்கொள்ளும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை என்ன என்று தெரிவதற்கு முன்னால் நாம ஒன்றை செய்துவிடக் கூடாது. இமாம் இப்னு ஸைத் சொல்கிறார்கள், லா தக்தஉல் அம்ர தூனல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு முன்பாக நீங்களாக ஒன்றை உறுதி செய்து கொள்ளாதீர்கள், ஒன்றை முடிவு செய்து கொள்ளாதீர்கள். இமாம் சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஐ லா தக்து அம்ரன் தூன ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் அல்லது அதை தெரிவதற்கு முன்னால் நீங்களாக ஒரு காரியத்தை முடிவு செய்து கொள்ளாதீர்கள். அப்ப இந்த அறிஞர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் இவ்வளவு விரிவுரையாளர்கள் இந்த சூரத்துல் ஹுஜுராத்துடைய 49வது அத்தியாயத்தின் இந்த முதல் வசனத்திற்கு சொல்லக்கூடிய அத்தனை விளக்கங்களுடைய சுருக்கம் என்ன, நீங்கள் அல்லாஹுவின் வேதத்தை பின்பற்றுங்கள், நபியின் சுன்னாவை பின்பற்றுங்கள், அவர்களுடைய கட்டளைக்கு மாறாக எதையும் நீங்கள் செய்து விடாதீர்கள், சொல்லிவிடாதீர்கள். மார்க்கம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிய ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூகத்தின் அடிப்படையில் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசிவிடாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமான எந்த ஒன்றையும் நீங்கள் சொல்லாகவோ செயலாகவோ செய்துவிடாதீர்கள். இப்ப இவ்வளவு எச்சரிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்கிறான். மூமின்களே, அல்லாஹுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் முந்தாதீர்கள் என்ற அந்த வசனத்திலிருந்து. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் இந்த அறிஞர்கள் கூறிய இந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த ஆயத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வேண்டிய இடத்தில் தான் எப்படி சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னால் நீங்கள் முந்தாதீர்கள் என்று. ஏனென்றால் எனக்கு மாற்றமாக பேசாதீர், ரசூலுல்லாவிற்கு மாற்றமாக பேசாதீர் என்று நேரடியாக சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்லிய இந்த வாசகம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னால் முந்தாதீர்கள் என்று சொல்வது, இது மிக அழுத்தமானது. இப்ப தமிழிலே கூட சொல்வதற்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, முந்தி முந்தி பேசாத, முந்திரி கொட்ட மாதிரி இருக்காத, என்ன நீ முந்தி முந்தி பேசிக்கிட்டு இருக்கிற என்பதாக நாம், அதாவது ஒரு பெரியவர் இருக்கும் போது, ஒரு சிறியவர் பேசும் போது முந்தி முந்தி பேசாத, அவர் இருக்கிறார்ல என்ன சொல்றாரு கேட்டுக்கிட்டு பேசு, முந்திரி கொட்ட மாதிரி இருக்காத என்பதாக சொல்வது உண்டு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கடுமையாக கண்டிக்கின்றான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் செய்வதை. ஹயர் அடுத்து வத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நேற்று கூட உங்களுக்கு இந்த வத்தகுல்லா இந்த வாசகம் வரும்போது சொன்னோம், மிக முக்கியமான கட்டளைகளை அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஒன்று அந்த கட்டளைக்கு முன்பாக வத்தகுல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துவான், அல்லது அந்த கட்டளைக்கு பின்னால் வத்தகுல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். ஆகவேதான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வது, அவர்களுக்கு எதிராக பேசுவது, அவர்களது கட்டளைகளுக்கு எதிராக பேசுவது பெரும் பாவம் என்ற காரணத்தால் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான், வத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவன். என்ன பொருள் இதற்கு? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் பேச்சிலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி? அன் தகூலு மாலம் யஅதன் லக்கும் பிஹில்லாஹு வலா ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத, கட்டளையிடாத, அனுமதிக்காத ஒன்றை நீங்கள் பேசிவிடாமல் பயந்து கொள்ளுங்கள். வஃபி கைரி தாலிகமின் உமூரிக்கும், இது அல்லாத ஏனைய எந்த காரியமாக இருக்கட்டும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீங்கள் பயந்து இருந்து கொள்ளுங்கள். வராகிபுஹு, அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ சமீஉன் லிமா தகூலூன், நீங்கள் பேசுகிற அத்தனை பேச்சுகளையும் அல்லாஹ் நன்கு கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாம் பேசுகிற பேச்சு அல்லாஹ்விற்கு தெரியாது என்று யாரும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரகசியமானதையும் அறிகிறான், அல்லாஹ் பகிரங்கமானதையும் அறிகிறான், உள்ளங்கள் மறைத்துக் கொள்வதையும் அறிகிறான், உள்ளங்கள் வெளிப்படுத்துவதையும் அறிகிறான். இன்னஹு யஅலமுல் ஜஹர வமா யஃபா, பகிரங்கமானதையும் அவன் அறிகிறான், ரொம்ப மறைவாக இருக்கக்கூடியதையும் அவன் அறிகிறான். அலீமும் பிமா துரீதுன பிகௌலிக்கும் இதா குல்தும், நீங்கள் சொல்வதை மட்டும் அவன் அறிகிறான் கேட்கிறான் என்று அல்ல, நீங்கள் உங்கள் பேச்சின் மூலமாக எதை நாடுகிறீர்கள், உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் சொல்லையும் அறிகிறான், அந்த சொல்லின் நோக்கத்தையும் அறிகிறான். உங்கள் நெஞ்சங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற எந்த செய்தியும் அல்லாஹ்விற்கு மறைவானதல்ல. வகை இதாலிக்கமின் உமூரிக்கும், உமூரிலே இருக்கும், உங்கள் காரியங்களாக இருக்கட்டும், மற்றவர்களின் காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், யாருடைய எந்த காரியமாக இருந்தாலும் அவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு மறைந்ததல்ல. அல்லாஹ் அவற்றை அறிந்திருக்கிறான், அந்த பேச்சுகளை எல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்ப முதல் வசனத்திற்கு இப்படி விளக்கத்தை எழுதுகிறார்கள். அடுத்து இரண்டாவது வசனம், يا ايها الذين امنوا لا ترفعوا اصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون. சென்ற அமர்விலே முதல் வசனத்துக்கு மட்டும் தான் நாம் விளக்க சொன்னோம், அஞ்சு வசனத்துக்கு சொல்றேன்னு சொன்னோம், ஆனா நேரம் இல்லாததுனால முதல் வசனத்துக்கு மட்டும் தான் சொன்னோம். இன்னைக்கு இன்ஷாஅல்லாஹ் இந்த இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், ஒவ்வொன்றும் நமது உள்ளத்திலே நேரடியாக இறங்கக்கூடிய, இறங்க வேண்டிய விஷயம் இது. ஏனென்றால் இன்று மார்க்கம் என்பது அலட்சியமாக, கவனக்குறைவாக, புறக்கணிக்கப்படுகிற ஒன்றாக, மன இச்சையாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த வசனங்கள், இதன் மூலமாக அல்லாஹ் இன்று நமக்காக இறக்குவதை போன்று இருக்கிறது இந்த வசனங்கள் எல்லாம். அல்லாஹ் கூறுவதை பாருங்க, முதலில் தர்ஜுமாவை பார்ப்போம். யா ஐயுஹல் லதீன ஆமனு, இதற்கு இங்கே என்ன விளக்கம் எழுதுகிறார்கள்? யா ஐயுஹல் லதீன சத்தகுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உண்மையானவர்கள் என்று ஏற்றுக்கொண்டவர்களே, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உண்மைப்படுத்தியவர்களே. ஏன் அல்லாஹு தஆலா பல இடங்களிலே யா ஐயுஹல் லதீன என்று ஆரம்பிக்கிறான்? இதற்கு முன்பும் பல இடங்களிலே கூறியிருக்கிறோம், அல்லாஹுடைய சட்டம் பின்னால் சொல்லப்படுகிறது, அல்லாஹுடைய சட்டம் பின்னால் சொல்லப்படுகிறது. இங்க பாருங்கள், இந்த சூரத்துல் ஹுஜராத்துடைய முதல் வசனமும் எப்படி ஆரம்பமாகிறது? யா ஐயுஹல் லதீன ஆமனு. இரண்டாவது வசனம் யா ஐயுஹல் லதீன ஆமனு. ஏன் சொல்லப்படுகிற செய்தி, சொல்லப்படுகிற கட்டளை அவ்வளவு முக்கியமான கட்டளை, சாதாரணமான விஷயம் அல்ல. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வே ரசூலை உண்மைப்படுத்தியவர்களே, லா தர்ஃபஉ, உயர்த்தி விடாதீர்கள், அஸ்வாதகும், உங்கள் சப்தங்களை, ஃபௌக ஸௌதி நபி, நபியுடைய சப்தத்திற்கு மேலாக, வலா தஜஹரு லஹு, அவரிடத்தில் சப்தமாக பேசாதீர்கள், கத்தி பேசாதீர்கள், பில் கவுல் கஜஹரி பஅதிகும் லிபஅதின், உங்களில் சிலர் சிலரிடத்தில் கத்தி பேசுவது போன்று நபிக்கு முன்னால் நீங்கள் கத்தி பேசாதீர்கள். அன்தஹபத அஅமாலுகும், உங்கள் நல்ல அமல்கள் நாசமாகிவிடும், வஅன்தும் லா தஷ்ஊரூன், நீங்களோ அது எப்படி நாசமாகிறது என்பதை உணராதவர்களாக இருக்கலாம். இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒழுக்கங்களை நமக்கு சொல்கிறான்? குறிப்பாக அதாவது சூரா, அதாவது சுபுஹு தொழுகையிலே சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து ஓதுவது மிக முக்கியமான ஒரு சுன்னா. ஆகவேதான் இதை ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய கட்டளைகள் அடங்கிய சூராக்களிலே ஒரு சூரா, சிறிய சூராவாக 18-19 அத்தியாயங்களை வசனங்களை கொண்டதாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றான்? لا ترفعوا اصواتكم فوق صوت رسول الله صلى الله عليه وسلم لا تتجهموه بالكلام وتغلظون له في الخطاب تهجم என்று சொன்னால் நபியிடத்திலே பேசும்போது அடக்கி பேசாதீர்கள். ஒருவர் மற்றவரிடத்திலே சாதாரணமாக சம வயதுடைய தனது நண்பரிடத்திலோ சகோதரரிடத்திலோ பேசுவது போன்று அடக்கி பேசுவது, அல்லது மிரட்டி பேசுவது, அல்லது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது, அந்த மாதிரி நபியிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள். ஒன்று. இரண்டாவது என்ன? லா துனாதுஹு கமா யுனாதி பஅதுக்கும் பஅதன், ஐ யா முஹம்மத், யா முஹம்மத், யா நபி அல்லாஹ், யா நபி அல்லாஹ், யா ரசூலல்லாஹ். அடிக்கடி பேசும் பொழுது நபியினுடைய பெயரை கூறி, ஓ முஹம்மது, ஓ அல்லாஹ்வின் தூதரே, ஓ ரசூலல்லாஹ்வே என்று அவர்களை கத்தி கத்தி, அவர்களை சப்தமிட்டு கூப்பிட்டு நீங்கள் பேசாதீர்கள். புரிகிறதா? இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், ஐ லா துனாது நிதான் வலக்கின் கூலு கௌலன் லையினன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நபியிடத்திலே பேசும்போது தூரமாக இருக்கிற ஒருவரை சப்தமாக அழைப்பதை போன்று அழைத்து பேசாதீர்கள். கௌலன் லையினன், மென்மையாக பேசுங்கள். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்று மென்மையாக நீங்கள் சொல்லுங்கள். மேலும் இமாம் கதாதா கூறுகிறார்கள், كانوا يجهرون له بالكلام ويرفعون اصواتهم فوعظهم الله ونهاهم عن ذلك. இஸ்லாமிய ஒழுக்கங்கள் எல்லாம் அப்போது இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பு வரை அவர்களிலே பெரும்பாலானவர்கள் அராபுகளாக, அதாவது கிராமத்து அரபிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அளவுக்கு சமூக பண்பாடு ஒழுக்கங்கள் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து பேசும்போது சப்தமாக கத்தி கத்தி பேசும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்கள் அப்படி பேசுவதை கண்டித்தான். இமாம் ஜஹாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு விளக்கம் சொல்லும் போது, ஐ நஹாஹுமுல்லாஹு அன் யுனாதுஹு கமா யுனாதி பஅதுக்கும் பஅதா வ அமரஹும் أن يشرفوه ويعظموه ويدعوه إذا دعوه باسم النبوة. அதாவது அவர்களில் சிலர் சிலரை அழைப்பது போன்று கத்தி கத்தி உயர்ந்த சப்தத்தோடு அழைத்ததை அல்லாஹு தஆலா தடுத்து நபியிடத்திலே பேசும்போது அவர்களை சிறப்பித்து பேசுங்கள். அமரஹும் அவரை கண்ணியப்படுத்தி பேசுங்கள், அவரை மரியாதை செய்து பேசுங்கள். எப்படி? பிஸ்மின் நுபுவதி, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்று அல்லாஹ் அழைத்ததை போன்று அவர்களை கண்ணியப்படுத்தி மிக மரியாதையோடு அவர்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். சொல்வது புரிகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மனிதர்களை போன்று தானும் ஒரு மனிதர் என்று அல்லாஹுவின் கட்டளைப்படி கூறினார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மனிதர்களில் ஒரு மனிதராக இருக்கின்ற அதே நேரத்திலே அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய வஹி இறக்கப்படுகின்ற ரசூலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் மதிக்கப்படும் போதுதான் அவர்களுடைய பேச்சு மதிக்கப்படும். நாங்க ஹதீஸ மதிப்போம், ஆனா ரசூலுல்லாஹ்லாம் எந்த கண்ணியமும் கிடையாது. ஒரு சில ஹதீசுகளிலே வருகிறதை எப்படி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள்? தான் சபைக்கு வரும்போது மக்கள் எழுந்து நிற்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். இந்த ஹதீசுகளை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹுடைய தனித்துவத்திற்கு, ரசூலுல்லாஹ் என்ற அந்த பெர்சனாலிட்டிக்கு எந்த விதத்திலும் கண்ணியம் இல்லை என்று சிலர் பேசுவது கண்டிக்கத்தக்க ஒன்று, திருத்த வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்று தனி கண்ணியம் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மார்க்கத்திற்கு கண்ணியம் இருப்பது போன்று, அவர்களுடைய பேச்சுக்கு, ஹதீஸுக்கு, சுன்னாவிற்கு கண்ணியம் இருப்பது போன்று ரசூலுல்லாஹும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், மரியாதை செய்யப்பட வேண்டியவர்கள். இஸ்லாம் நமக்கு என்ன ஒழுக்கமுறையை கற்றுக் கொடுக்கிறது? அல்லாஹுடைய ஸ்தானத்தில் வைத்து விடாதீர்கள், அல்லாஹுடைய கண்ணியத்தில் அவர்களை வைத்து விடாதீர்கள், அல்லாஹுடைய சிஃபத்திலே அவர்களை கூட்டாக்கி விடாதீர்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறதே தவிர, ஏனைய மனிதர்களைப் போலவே அவர்களிடத்திலும் சகஜமாக இருக்கலாம், சாதாரணமாக பேசலாம் என்று இஸ்லாம் ஒரு காலம் அனுமதிக்கவில்லை. இத்தனை வசனங்கள் நமக்கு அதற்கு சாட்சிகளாக, ஆதாரங்களாக இருக்கின்றன. பேசும்போது நபி இடத்திலே அவர்களுடைய சப்தத்தை விட பேசுகிறவருடைய சப்தம் கூட இருந்தால், அதிகமாக இருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்கிறான். இப்போது நாம் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்றை பார்க்க இருக்கிறோம். இந்த வசனம் இறங்கியது, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத் அன்-நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத் அன் தஹபத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். ஸாபித் இப்னு ஷம்மாஸ் என்ற ஒரு நபித்தோழர், அவருடைய பேர் என்ன? ஸாபித் இப்னு ஷம்மாஸ் என்ற தோழர். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய படிப்பினைகள் இருக்கின்றன. இந்த சம்பவத்தை பாருங்கள். இந்த வசனம் இறக்கப்பட்டதை கேள்வியுற்றவுடன் சாபித் ரழியல்லாஹு அன்ஹு தெருவிலே உட்கார்ந்து கொண்டு கோ என்று கதறி அழுகிறார். ஆசிம் என்ற ஒரு நபித்தோழர் வருகிறார். அவரை பார்த்துவிட்டு கேட்கிறார், வாயு முக்கியா சாபித், சாபித்தே நீ இப்படி அழுவதற்கு என்ன காரணம்? அதாவது இவர் பார்க்கும் பொழுது வீட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார், ஆனா இந்த கவலையை, குமுறலை யாரிடத்தையாவது சொல்லி மன ஆறுதல் பெறலாமே. எப்படி நமக்கு சில நேரங்களில் கவலை வரும்போது, ஏதாவது துக்கமான செய்தி வரும்போது யாராவது சொல்றதுக்கு கிடைக்க மாட்டாங்களா, அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் மனசுமையை ஆற்றிக்கொள்வோமே. ஏன்னா இந்த மாதிரி ஹதீஸுகள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளாம சஹாபாக்கள் மேலையும் தாபியங்கள் மேலையும் பாருங்க, இவங்க எல்லாம் முகஸ்துதிக்கு செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அந்த தோழர் ஆசிம் கேட்கிறார்கள், கேட்கிற சஹாபி யாரு? பேர ஞாபகத்துக்கு வச்சுங்க, நான் மறந்துட்டா நீங்க சொல்லிக் கொடுக்கணும். சஹாபி பேர் என்ன? கேட்கிற சஹாபி பேர் என்ன? ஆசிம் இப்னு அதி. அழுகிற சஹாபி பேர் என்ன? சாபித் இப்னு, அத்தா பேர் சேர்த்து வைங்க தெரிஞ்சு, சாபித் இப்னு ஷம்மாஸ். அப்ப கேட்கிறாங்க, யா சாபி, இப்படி நீ அழுவதற்கு என்ன காரணம்? அப்போது சொல்கிறார்கள், அத்தஹவ்வஃபு அன் தகூன நஸலத் ஃபிய், அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான், அந்த வசனம் என்னை குறித்துத்தான் இறக்கப்பட்டதோ என்று நான் பயப்படுகிறேன். நான் ரொம்ப சப்தமாக பேசக்கூடியவன், என் சப்தம் எப்போதும் உயர்ந்திருக்கிறது, உயர்ந்த சப்தத்தால் பேசக்கூடியவனாக இருக்கிறேனே, இப்படி வசனம் இறங்கிருச்சே, அமலெல்லாம் நாசமா போயிருச்சான்னு தெரியலையே என்று அழுகிறார்கள். இதை கேட்ட உடனே இந்த சஹாபி வருகிறார்கள், அங்க தெருவிலே உட்கார்ந்து கொண்டு சாபித்து சம்மாஸ் அழுது கொண்டிருந்தாரே, அழுகையை அவரால் அடக்க முடியவில்லை. அழுதவர் 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 ரொம்ப அதிகமாக அழுது. கடைசியில ஒரு நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், தனது மனைவி ஜமீலாவிடத்திலே வருகிறார். இந்த மனைவி யார்? அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒரு பெரிய முனாஃபிக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன்தான் முனாஃபிக்கை தவிர அவர்களுடைய மகனாகிய அப்துல்லாஹும் உண்மையான மூமினாக இருந்தார், அவருடைய மகளாக இருந்த ஜமீலாவும் உண்மையான மூமினாக இருந்தார்கள். அப்ப தனது மனைவி ஜமீலாவிடத்திலே வருகிறார், வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை ஆகிப்போச்சு, நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில பல தடவை கத்தி பேசியிருக்கிறேன், சப்தம் போட்டு பேசியிருக்கிறேன், இப்ப வசனம் இந்த மாதிரி இறங்கி இருக்குது, என் நிலைமை என்னமாகுமோனு தெரியலையே, நாசமா போயிட்டேன், அழிஞ்சு போயிட்டேன், என் அமல் எல்லாம் பாலா போயிருச்சு, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன செய்யறேன், என் குதிரைக்கு இது ஒரு இஷ்டபல் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளார போய் நான் பூந்துக்கிறேன், பின்னாடியில இருந்து தாப்பால போட்டு ஆணி அடிச்சு யாருமே துரக்க முடியாத அளவுக்கு அப்படியே நான் செத்து போயிடுறேன். அவ்வளவு பயம் பாருங்கள். அல்லாஹ் அக்பர். ஒன்று, அல்லாஹ் ரசூலு என்னை பொருந்து கொண்டார்கள் என்று எனக்கு செய்தி சொல்லி அனுப்பப்பட வேண்டும், இல்லை என்றால் இதே நிலையில நான் சாவுறேன், சாபித்துக்கு அதுதான் தண்டனையாக இருக்கட்டும் என்று அவர் போய் அந்த குதிரை கொட்டாயத்துக்குள்ள பூந்துக்கிறாரு. மனைவி அதே போல சொன்ன மாதிரி பின்னாடி போட்டுறாங்க. இங்க அந்த சஹாபி யாரு? ஆசிம் இப்னு அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஃபஅக்பரஹு கபரஹு, யா ரசூலல்லாஹ், இங்கே வருகின்ற வழியிலே சாபித் இப்னு ஷம்மாஸ் இப்படி அழுது கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்ஹப் ஃபதுஹு லி, ஆசிமே சென்று அவரை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள். ஃபஜா ஆசிம் இல் மகான் فَلَمَيْدُهُ فَجَاءَ إِلَىٰ أَهْلِهِ فَوَجَدَهُ فِي بَيْتِ الْفَرَسِ. வந்து மனைவி இடத்துல கேட்டா வீட்டுல இல்லைங்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னா இந்த ஒட்டகம் வந்து சரி குதிரை கட்டுற ரூம்ல போய் இருக்கிறாங்க பாத்து. அங்க போனா இந்த மாதிரி நிலைமையா இருக்கு. இவர் கதவுக்கு பின்னாடி இருந்து பேசுறாரு, இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள் என்று சொன்னவுடன் அந்த பூட்ட தாப்பால உடைச்சு உடங்க என்று சொல்கிறார். அவங்க உடைச்ச உடனே சாபித் இப்னு ஷம்மாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஆசிம் இப்னு அதியோடு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா யுபுக்கீ யா சாபித், அதாவது யார் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார்களோ அது போன்ற அந்த கண்ணியத்திற்குரிய தோழர்கள் அவர்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் ஏற்பட்டு விடும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இளங்காமல் இறங்காமல் இரக்கம், அதாவது மனம் அவர்களுக்கு தவிக்காமல் இருக்க முடியாது. சாபித்துடைய இந்த அழுகை பார்த்து எவ்வளவு அழுதிருப்பார், முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். சாபித்தே இப்படி நீ அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டவுடன் உடனே சாபித் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அன ஸய்யிதுன், நான் ரொம்ப சப்தம் போடக்கூடியவனாக இருந்தேனே, என்னை குறித்து இறக்கப்பட்டது என்று நான் பயப்படுகிறேன் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், அமா தர்லா அன் தஈஷ ஹமீதன் வதுப்தல ஷஹீதன் وتدخل الجنة. ثابت உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா? உனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா? நீ உலகத்தில் வாழும் போது சிறப்பிற்குரியவனாக, மக்களின் கண்ணியத்திற்கு புகழுக்குரியவனாக வாழ்ந்து ஒரு ஷஹீதாக கொல்லப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவதை உனக்கு நீ விரும்பவில்லையா? அது உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், رَضِيْتُ بِبُشْرَى اللَّهِ وَرَسُولِهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ لَا أَرْفَعُ صَوْتِي أَبَدًا عَلَى رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன நற்செய்தியை நான் பொருந்தி கொண்டேன், இனி ஒரு காலம் அல்லாஹுவின் தூதருக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்த மாட்டேன் என்று சொன்னார்கள். புரிகிறதா? இங்கே ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த விஷயத்தை பல இடங்களிலே குர்ஆனுடைய பல வசனங்களுக்கு விரிவுரை சொல்லும் போது சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கு பாருங்கள், நற்செய்தி சொல்வது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி பதில் சொல்லும் போது எப்படி சொல்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க சத்தமா. அல்லாஹும் இல்ல, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன நற்செய்தியை கொண்டு பொருந்தி கொண்டேன் என்று சொல்கிறார்கள். நற்செய்தி சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி பதில் சொல்வது என்ன? அல்லாஹ்வுடைய அவருடைய ரசூலுடைய நற்செய்தியை பொருந்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து என்ன விளங்க முடிகிறது? சஹாபாக்கள் எல்லோரும் விளங்கி வைத்திருந்தார்கள், ரசூலுல்லாஹ் இந்த தீனிலே ஒன்றை சொன்னால் அல்லாஹ்வின் கட்டளைப்படித்தான் சொல்வார்கள். எனவே குர்ஆன் என்று ஹதீஸ் என்று தனியாக பிரிக்கக்கூடாது. பிரிக்கக்கூடாது என்றால் என்ன? நம்பிக்கை கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் அமல் செய்வதிலும் அல்லாஹ் சொன்னது ரொம்ப ஹையே, ரசூலுல்லாஹ் சொன்னா யோசித்து தான் நம்ம செயல்படுத்தணும் பேசுகிறார்கள். சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, குர்ஆனை உங்களுக்கு நாம் இறக்கினோம் மக்களுக்கு நீங்கள் அதை தெளிவுபடுத்துவதற்காக, இன்னும் அவர்கள் சிந்திப்பதற்காக. இந்த வசனத்திற்கு ஒரு கூட்டம் விளக்கம் சொல்லும் போது பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னாலும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்றான். இப்படி விளக்கம் எப்படி சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னா கூட நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா? அந்த விளக்கம் நம்ம சிந்திக்கும் போது அறிவுக்கு உட்பட்டா ஏத்துக்கணுமா இல்லன்னா? அதுவா இந்த வசனத்திற்கு அர்த்தம்? இன்னும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் நபி குர்ஆனுக்கு விளக்கமாக எதை சொன்னார்களோ அதை சிந்தித்து ஏற்க வேண்டும் என்று அர்த்தமா? அல்லது யாருக்கு விளக்கம் சொல்வதற்கு உரிமை கொடுக்கப்பட்டதோ அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அவர் சொன்ன விளக்கத்தில் முரண்பாடு இருந்தா நீங்க தூக்கி போட்டுருங்க அர்த்தமா? குர்ஆனை உங்களுக்கு இறக்கிறோம் நபியை, நீங்கள் அதை விரிவுபடுத்துவதற்காக விளக்கம் எடுத்து சொல்வதற்காக அல்லாஹ் நபிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் விளக்கம் சொல்லும் போது தவறு ஏற்பட்டால் நான் அதை பாதுகாப்பேன் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கேரண்டி கொடுத்திருக்கும் போது அவங்க சொல்ற கேரண்டிய நம்ம ஃபிக்ர் பண்ணி சிந்திச்சுதான் ஏத்துக்கணுமா? நம்ம சிந்திக்கும் போது முரண்பாடா இருந்தா அது விட்டுருக்குமா? அதனாலதான் சஹீஹான ஹதீஸ்கள்லாம் குர்ஆனுக்கு முரண்பட்டா விட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் உங்களுக்கு? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரசூலும் சொன்ன நற்செய்தியை நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்வதிலிருந்து என்ன விளங்குகிறது? சஹாபாக்கள் இப்படித்தான் விளங்கி வைத்திருந்தார்கள், ரசூலுல்லாஹ் மார்க்கத்திலே ஒன்றை சொன்னால் அது அல்லாஹுவின் கட்டளையிலிருந்து வருகிறது என்று. அதற்கு பிறகு அந்த சஹாபி சொன்னார், இனிமே நான் சப்தத்தை உயர்த்த மாட்டேன். இவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே இவரையும் இவரை போன்ற ஈமானுடைய மார்க்கத்துடைய பேணுதலுடைய ரசூலுல்லாஹிக்கு முன்னால் பணிவை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை நபித்தோழர்களையும் குறித்து 3வது வசனத்தை அங்கே இறக்கி விடுகிறார். அல்லதீன யகுதுன அஸ்வாதஹும் இந்த ரசூலில்லாஹ் உலாயிக அல்லதீன அம்தஹன அல்லாஹ் குலூபஹும் லித்தக்வா லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் அஸீம். யார் தங்கள் சப்தங்களை ரசூலுல்லாஹிக்கு முன்னால் தாழ்த்திக் கொள்கிறார்களோ அவர்கள் யாரு தெரியுமா? அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் இறையச்சத்தின் மீது நிலை பெற்றிருப்பதற்காக நாம் சோதித்து தேர்வு செய்திருக்கிறோம். அவர்களுடைய உள்ளங்கள் சோதிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, அவர்களுக்கு மகத்தான கூலியும் உண்டு. அப்ப இரண்டாவது வசனம் இறங்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு மூன்றாவது வசனம் இறங்குகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். எல்லா சஹாபாக்களும் சப்தம் கம்மியா பேசும்போது இவர் ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு சஹாபியாக இருக்கும் போது இவர் ஏன் சப்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார் என்றால், இவர் வேணும் என்று பேசவில்லை, இவருடைய பலவீனம் அங்கே இருந்தது. என்ன பலவீனம் என்றால், சிலருக்கு காது கொஞ்சம் கேட்கலன்னா அவர்கள் என்ன செய்வார்கள், மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சப்தமா பேசுவாங்க. ஏன் சொன்னா அவங்களும் தனக்கு சப்தமா பேசுறதுக்காக வேண்டி, அப்பதான் இவங்களுக்கு காது கேட்கும். புரியுதா இல்லையா? என்ன புரிஞ்சு? சில பேருக்கு காது கேட்கலன்னு சொன்னா அவங்க பேசும்போது என்ன செய்வாங்க, கத்தி கத்தி பேசுவாங்க. ஏன் தான் கத்தி பேசினாதான் எதிராளி என்ன செய்வாரு, சத்தமா பேசுவாரு, அப்பதான் இவங்களுக்கு கேட்கும். ரொம்ப ஏப்பா கத்தி கத்தி அவர் பேசுறாருன்னா அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது, அதனாலதான் சத்தமா பேசுறாரு, மற்றவங்க சத்தமா பதில் சொல்றது. அப்ப அந்த மாதிரி ஒரு பலவீனம் இருந்த காரணத்தால் இவர் அந்த மாதிரி பேசுறாரு என்று அங்கே வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அந்த அளவுக்கு நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தர்பியத்தை பெற்ற சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பணிவையும் அடக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னால் அல்லாஹ்வின் தூதருக்கு மன நெருக்கடி ஆகிவிட்டது என்று தெரிந்தவுடன் அந்த தூதர் பட்ட அந்த நிலைமையை பாருங்கள். இதற்கு இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. பனு குறைலா என்ற ஒரு யுத்தம் நடந்தது. எப்போது நடக்கிறது இந்த யுத்தம், எதற்கு பின்னால் நடக்கிறது சொல்லுங்க. அஹ்சாபு போருக்கு பின்னால் இந்த யுத்தம் நடக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை முற்றுகையிட்டிருக்கும் போது, அப்ப உங்க சார்பா ஒரு தூதரை எங்களுக்கு அனுப்பிவிங்க, நாங்க அவங்களிடத்துல பேசுறோம் என்று வரும்பொழுது அபு லுபாபா என்ற ஒரு சஹாபி அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த சஹாபியிடத்தில் அந்த யூதர்கள் பேசும்போது, ரசூலுல்லாஹ் எங்கள் விஷயமாக என்ன முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டவுடனே அந்த சஹாபி இப்படி கையை காட்டுகிறார். அந்த கையை காட்டி முடிச்சவனதான் உணர்கிறார், ஆஹா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்தி விட்டேனே அப்படின்னு நேரா மஸ்ஜித் நபவியில வந்து தன்னை ஒரு தூணோடு கட்டிக்கொள்கிறார். சம்பவம் ரொம்ப பிரபல்யமான சம்பவம், படித்திருப்பீர்கள் நீங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருந்தாங்க, எங்க அபூலு பாபாவை அனுப்பணுமே, ஆள காணமே சொல்லிட்டு பின்னாடிதான் செய்தி தெரியும், யா ரசூலல்லாஹ், அவர் இந்த மாதிரி தவறு செய்து விட்டார், எனவே மஸ்ஜித் நபவியில போய் தன்னை கட்டிக்கிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் என்னிடம் வந்திருக்க வேண்டும் அல்லவா, நான் அவருக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருப்பேனே. எப்போது அவரே தன்னை அங்கே கட்டிக் கொண்டாரோ, அல்லாஹ் அவர் விஷயத்திலே வசனத்தை இறக்காதவரை நான் திறந்து விட மாட்டேன். அப்ப சில சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட பயம் அச்சத்தினுடைய அதிகம் அது, அதனால் அவர்கள் அப்படி செய்தார்கள். கடைசியில் என்ன ஆனது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை மன்னித்து நபிக்கு வசனம் இறக்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து விடுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி சில சம்பவங்களை எல்லாம் படிக்கும் போது அது அவர்களுடைய இறையச்சல் தக்குவா, அவர்களுடைய அந்த ஈமானுடைய அந்த உச்ச நிலை, அந்த பயம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இவற்றையெல்லாம் குறையின் கண்ணோட்டத்தோடு பார்ப்பது அழகல்ல. இப்ப இங்கே நாம் பார்க்கிறோம், இரண்டாவது வசனத்தினுடைய விளக்கத்திற்குள் செல்கிறோம். இன்ன குரான்ல ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான இடங்களில் பயன்படுத்தப்பட்ட அர்த்தம், ஆனா சில பேருடைய பார்வையில இதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்ன நிச்சயமாக, என்ன அர்த்தம், நிச்சயமாக உறுதியாக, இன்ன திட்டவட்டமாக கண்டிப்பாக, அல்லதீன எவர்கள், இதுவும் குரான்ல, அதாவது இந்த மாதிரி ஒரு ஏறக்குறைய ஒரு 100-200 வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்ட திரும்ப திரும்ப வரும் பொழுது அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். யஹுதுன கல்ல யஹுது, குரான்ல நீங்க சூரா 100 நீங்க பார்த்திருக்கலாம், குல்லில் முஃமினீன யஹுது மின் அப்சாரிஹிம், நபியே மூமின்களுக்கு சொல்லுங்கள், ரப் அவர்கள் தங்கள் பார்வைகளை ரப் செய்து கொள்ளட்டும், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. யஹுதுன தாழ்த்தி கொள்கிறார்கள், குறைத்துக் கொள்கிறார்கள். அஸ்வாதஹும் சவுத்துடைய பண்மை, தங்களுடைய சத்தங்களை எங்கே, இந்த இடம் ரசூலில்லா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் இடத்திலே தங்கள் சத்தங்களை தாழ்த்தி கொள்பவர்கள் உலாயிக அவர்கள் அல்லதீன எப்படிப்பட்டவர்கள், இம்தஹன சோதித்து அல்லாஹ் செலக்ட் செய்திருக்கிறார். இம்தஹன புரியுதா இல்லையா, சோதித்து அல்லாஹ் செலக்ட் செய்து விட்டான். யாரை, எதை, குலூபகம் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம். எதற்காக அல்லாஹ் சோதித்து தேர்ந்தெடுத்தான், லித்தக்வா இறையச்சம் தக்வாவிற்காக, அல்லாஹ்வுடைய பயத்திற்காக. லஹும் அவர்களுக்கு மக்ஃபிரத்துன் பாவ மன்னிப்பு, குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லுவான். கூலி அதீமுன் மகத்தானது. அப்ப இந்த ரப் என்ற வார்த்தை இருக்கிறதே, அப்படி மென்மையாக தாழ்த்திக் கொள்வது, நபி இடத்துல பேசும்போது அப்படி சைலண்டா அமைதியா கண்ணியமாக தாழ்த்தி பேசுவது. இப்ப விளக்கத்தை பாருங்கள், ஹவுலா இல்லதீன யஹுதுன அஸ்வாதஹும் இந்த ரசூலில்லாஹ் ஹுமுல் லதீன இக்தபர அல்லாஹ் குலூபஹும் பிம்திஹானிஹி இயாஹா ஃபஸ்தஃபாஹா வ அக்லஸஹா லித்தக்வா. இவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் சோதித்து புடம் போட்டு எடுத்து அவற்றை இறையச்சத்திற்காக தேர்ந்தெடுத்தான். அப்ப இறையச்சத்திற்காக தேர்ந்தெடுத்தான் என்றால் என்ன, லித்திகாயிஹி பி அதாஇ தாஅதிஹி வஜ்தினாபி மஆசிஹி. இத ரொம்ப முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தக்வா என்பது ஆடையிலோ பேச்சிலோ இல்லை. திரும்ப சொல்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வா என்பது பேச்சிலோ ஆடையிலோ உள்ளதல்ல, அல்லது அதாவது அதில் மட்டும் உள்ளதல்ல. நம்ம ஒரு நல்லவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், நல்லவங்க மாதிரி பேசுறோம், தக்வா உடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று யாரும் ஏமாறுந்து விட வேண்டாம். என்ன அர்த்தம், லித்தக்வா அதாவது லித்திகாயிஹி பி அதாஇ தாஅதிஹி, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை முறையாக நிறைவேற்றுவதன் மூலம், வஜ்தினா பி மஆசிஹி அல்லாஹ்வுடைய பாவங்களை அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு தவிர்த்து கொண்டு அல்லாஹுவை பயப்படுகிற அந்த தன்மைக்கு அல்லாஹ் இவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹுடைய அந்த தோழர்களுக்கு ஒரு பெரிய சான்றை சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்வதிலிருந்து விலகியவர்கள் என்று சான்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இம்தஹன என்பதற்கு இப்படித்தான் விளக்கம் சொல்கிறார்கள், அஹ்லஸ, அதாவது அல்லாஹு தஆலா அப்படியே சுத்த பியூரிஃபை செய்து கொண்டான். எப்படி தண்ணீரை கலங்கள், அதாவது ஒரு கலங்கி இருக்கிற தண்ணீரை சுத்தமா பில்டர் பண்ணி நல்ல தண்ணியாக எடுக்கப்படுகிறதோ அந்த மாதிரி அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்திக் கொண்டான். இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்லும்போது கூறுகிறார்கள், அஹ்லஸல்லாஹு குலூபஹும் ஃபீமா ஹப்ப, அல்லாஹ்வுக்கு எது விருப்பமானதோ அதிலே நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ் சஹாபாக்களுடைய உள்ளங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை மட்டுமே அவர்கள் விரும்புகின்ற அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் மாற்றப்பட்டிருந்தன. புரியுதுங்களா இல்லையா? அப்ப சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களுடைய உள்ளங்கள் அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட உள்ளங்கள். நிச்சயமாக இந்த குர்ஆன் இறங்குவதற்கு முன்பு வழிகட்டிலே இருந்தார்கள், தவறான பாதையிலே இருந்தார்கள். சூரத்துல் ஜுமாவுடைய இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் வருவதற்கு முன்னால் நபியை இவர்கள் தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தார்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பிறகு, அவர்கள் தஸ்கியா செய்ததற்கு பிறகு, குர்ஆன் இவர்களை தர்பியா செய்ததற்கு பிறகு இவர்கள் யார், அல்லாஹ் இவர்களுடைய உள்ளங்களை தக்வாவுக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொல்லப்பட்ட நன்மக்கள். புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அடுத்து வசனங்கள் வருகிறது பாருங்கள், எப்படியெல்லாம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபி தோழர்களை உயர்வாக சொல்கிறான் என்று. அடுத்து மூன்றாவது வசனம்,
ان الذين ينادونك من وراء الحجرات اكثرهم لا يعقلون ولو انهم صبروا حتى تخرج اليهم لكان خيرا لهم والله غفور رحيم
நான்காவது ஐந்தாவது வசனம் கவனமாக கேளுங்கள் இன்ன الذين இன்ன என்ன அர்த்தம் الذين எவர்கள் எப்படிப்பட்டவர்கள்
யுனாதுனக உங்களை சப்தமாக அழைக்கிறார்கள்
சப்தமிட்டு உங்களை அழைக்கிறார்கள்
மிவராயில் ஹுஜராதி நீங்கள் தங்கி இருக்கிற அறைகளிலிருந்து யுனாதுன சப்தமிட்டு அழைப்பது க உங்களை மின்வராய் பின்னால் இருந்து எதற்கு பின்னால் அல் ஹுஜராத் அறைகளுக்கு பின்னால் ஹுஜரத்துனுடைய ஜமா பன்மை அல்லாஹ் சொல்கிறான் எவர்கள் எல்லாம் நீங்கள் அறைகளிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது சப்தமாக உங்களை அழைக்கிறார்களோ நபியே வெளியவாங்க அந்த மாதிரி யாரு கத்தி கூப்பிடுகிறார்களோ அக்சரும் அவர்களில் அதிகமானவர்கள் அக்கல் இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் நபியே எப்படிப்பட்ட ஒழுக்கம் பாருங்கள் நபிக்கு மரியாதை இல்லாமல் நபியை கத்தி அழைப்பவர்களை அல்லாஹ் என்ன சொல்கிறார் அக்கல் இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வலவு அன்னகும் திட்டமாக அவர்கள் சபரு பொறுத்திருந்தால் அவர்கள் காத்திருந்திருப்பார்களே ஆனால் எதுவரை நீங்கள் அவர்களிடம் வெளியே வருகிறவரை உங்க அறையிலிருந்து வெளிப்பட்டு நீங்கள் அவர்களிடம் வருகிறவரை அவர்கள் பொறுத்திருந்தால் அது மிக நன்றாக அவர்களுக்கு இருந்திருக்குமே அவர்கள் அப்படி செய்யவில்லையே வல்லாஹு கஃபூரு ரஹீம் அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இப்ப என்ன பிரச்சனை இந்த நிகழ்வு ஒரு இந்த வசனம் ஒரு முக்கியமான நிகழ்வுகளின் அடிப்படையில் இறங்குகிறது என்ன சில கிராமத்து அரபிகள் ரசூலுல்லாவை சந்திக்க வந்தபோது நபி அவர்கள் அறையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காகவோ அல்லது தங்கள் ஓய்வில் இருந்தோ அல்லது அறையிலிருந்து அறையிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கலாம் தொழுது கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு வகை இறங்கிக் கொண்டிருக்கலாம் அவர்கள் எதிர்பார்க்காமல் நபியை கத்தி அழைத்ததை அல்லாஹ் கண்டித்து இங்கே இந்த வசனத்தை இறக்குகிறான் என்று சொல்லப்படுகிறது ஜைது பின் அர்க்கம் என்ற தபியை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சந்திக்க வருகிறார்கள் அப்போது அந்த கூட்டம் தங்களுக்குள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றால் போவோம் அவர் ஒரு நபியா இருந்தார் என்றால் நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு ஒரு நபியை சந்திச்சு அவரிடத்துல நல்ல விஷயங்களை கேட்டு நம்மளும் நல்லவங்களாகலாம் இல்ல ஒரு நபி இல்ல மற்ற மன்னர்களை போல ஒரு மன்னர் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்புல நாமும் கொழிக்கலாம் என்று பேசிக் கொண்டு வருகிறார்கள் இதை கேட்டு விடுகிறார்கள் யார் ஜைது பின் அர்க்கம் என்ற அந்த தோழர் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே ஒரு கூட்டம் வர்றாங்க இப்படி பேசிக்கிட்டு இந்த வந்த கூட்டம் என்ன செய்தது உண்மையிலேயே ஒரு இரையச்சத்தோடு வந்திருந்தால் அவர்கள் அதற்குண்டான அந்த ஒழுக்கம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இந்த எண்ணத்திலே வந்தவர்கள் இது தீனு கிடைச்சா தீனு இல்லைன்னா துன்யா என்ன நமக்கு என்ன தவறினவா போகுது என்பதாக பேசிக்கொண்டு வந்த அந்த மக்கள் நபி அவர்கள் அறையிலே தங்கியிருக்கும் போது அவர்கள் அறைக்கு வெளியில் இருந்து கத்தி கூப்பிட ஆரம்பித்தார்கள் முகமதே வாங்க முகமதே வாங்க முகமதே வாங்கன்னு சொல்லிட்டு உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான் அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைத் அந்த தோழரை பிடித்து ஜைதே அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்தி விட்டான் அல்லாஹ் உனது சொல்லை உண்மைப்படுத்தி விட்டான் என்று கூறினார்கள் أبا يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون أذكر فرحي
இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத் அக்தருஹும் லா யஅகிலூன் வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும் வல்லாஹு கஃபூரு ரஹீம்.
அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, யார் உங்களை நீங்கள் அறையிலே தங்கி இருக்கும் போது கத்தி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் யார்? அக்சருஹும் லா யஅக்கிலூன், அக்கல் இல்லாதவர்கள். இதற்கு என்ன விளக்கம்? அதாவது ஐ அக்சருஹும் ஜுஹாலும் பிதீனில்லா, அல்லாஹ்வுடைய தீனை அறியாதவர்கள். வல்லாஸிமு லஹும் மின் ஹக்கிக வதஅதீபி, உங்கள் விஷயத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை தெரியாதவர்கள், உங்களை கண்ணியப்படுத்துகிற முறையை அறியாதவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் நபிக்கு முன்னால் சத்தமிட்டு பேசுகிறார்களோ அவர்களை குறிப்பிடுகின்றார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் அடுத்து? அவர்கள் அப்படி அழைக்காமல் அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு நன்மையாக அமைந்திருக்குமே. ஏனென்றால் லிஅன்னல்லாஹ கத் அமரஹும் பித்தௌகீரிக வ தஅ்தீமி, அல்லாஹ் அந்த மக்கள் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உங்களை மதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். எனவே ஃபஹும் பி தர்கிஹிம் நிதாக தாரிகூன மா கத் நஹல் மா கத் ஃபஹும் பி தர்கிஹிம் நிதாக தாரிகூன மா கத் நஹல்லாஹு அன்ஹும் அனு, உங்களை கண்ணியமாக அழைக்க வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் விட்ட காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தடை செய்திருக்கிறான் அல்லவா, சத்தம் போட்டு அழைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதை அவர்கள் செய்த அந்த கட்டளை அவர்கள் ஏற்காதவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்ப இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப கண்டித்து சொல்கிறான், யார் அப்படி அழைக்கிறார்களோ அவர்கள் அறியாதவர்கள் என்று. ஆனா அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பொறுத்திருந்தால் அல்லாஹ் அவர்கள் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்குமே என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். எதற்காக இப்படி சொல்கிறான்? இப்படி செய்தவர் மனம் வருந்தி தனது தவறை திருத்திக் கொண்டால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது கூட அவர்களுடைய தண்டனைகள் பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லியதற்கு பிறகு இல்லல்லதீன அக்லசூது தீனஹும் லில்லா, அவர்களிலே யார் தௌபா செய்து தங்களது மார்க்கத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு மூமின்களோடு சேர்ந்து விட்டார்களோ அவர்களையும் நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹுவை பொறுத்தவரை மன்னிப்புடைய வாசல் எப்போதும் விசாலமாக திறந்திருக்கிறது. எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் சரி, அடியான் அல்லாஹுவிடத்திலே திரும்பி வருந்தி இனி செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு பாவ மன்னிப்பு கேட்டு வந்தால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அடுத்து இத்தனாவது வசனம் அஞ்சு முடிஞ்சிருக்க, ஆறாவது வசனம் யா ஐயுஹல் லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் فتبينوا ان تصيبوا قوما بجهاله فتصبحوا على ما فعلتم نادمين يا ايها الذين امنوا اللهم اللهுடைய தூதரையும் உண்மை என்று உண்மையானவர்கள் என்று ஒப்புக்கொண்டவர்களே, அவர்களை உண்மைப்படுத்தியவர்களே. திரும்ப திரும்ப அல்லாஹ் ஏன் இப்படி அழைக்கிறான்? அடுத்து வரக்கூடிய கட்டளையின் பக்கம் உங்கள் கவனங்கள் திரும்ப வேண்டும், நீங்கள் அந்த கட்டளையை ஏற்க வேண்டும், அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்ஜாஅக்கும், இன் நிபந்தனையுடைய வார்த்தை, செய்தால் வந்தால் இருந்தால் என்று சொல்லும் போது இந்த இன் என்ற வார்த்தை இருக்கும். ஜாஅ வந்தார், கும் உங்களிடம், ஃபாஸிகுன் பாவி. இந்த ஃபாஸிக் என்ற வார்த்தை குர்ஆனிலே பயன்படுத்தப்படும் போது நீங்கள் அந்த இடத்தை கவனித்தால் பொய் சொல்பவர்களுக்கு அதிகமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். யாரு பொய் சொல்றாங்களோ அல்லது பொய் பேசுறதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது பல இடங்களிலே பாவி என்று சொல்கிறான். அல்லாஹ் நம்மை பொய்யிலிருந்து பாதுகாப்பானாக. ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், மூமின் ஜினா செஞ்சிருவானா? சில நேரத்தில் செஞ்சிடலாம். மூமின் திருடிடுவானா? சில நேரத்தில் செஞ்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அடுத்து கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், மூமின் பொய் பேசுவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இல்லை, பேச மாட்டா. மூமின் பொய் பேச மாட்டா. அல்லாஹ் அக்பர். ஒரு ஹதீஸ்ல ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. அதாவது பொய் பேசினா அந்த வாயிலிருந்து அடிக்கிற நாற்றத்தில் மலக்குகள் ஓடி போயிடாங்களாம். அவ்வளவு ஒரு துருநாற்றம். ஏனென்றால் ரெண்டு விதமா இருக்குது, ஒன்று எப்படி காத்து பிரிஞ்சா நாற்றம் அடிக்குது, இது மத்தியத்தானது, இது நாம் உணரக்கூடியது, மலக்குகள் உணர்றது ஒன்று இருக்கிறது, சரியா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபாஸிகுன் இன் ஜாஅக்கும், உங்களிடத்தில் வந்தால் ஒரு பாவி, யார் பாவி, யார் பாவி, பொய் பேசுபவர், ஒரு பொய் பேசுபவர் உங்களிடத்திலே வந்தால் எப்படி வருகிறார், என்ன வருகிறார், விநபையின், ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். பொய் பேசுறவர், அதாவது உண்மையாளர் என்று அறியப்படாத, எப்ப பேசுறாலும் கலந்து கலந்து பேசுறது, அள்ளி விடுறது, இந்த மாதிரி ஒரு மனிதர் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் தெளிவடைந்து கொள்ளுங்கள், உறுதி செய்து கொள்ளுங்கள் அந்த செய்தி உண்மைதானா என்பதை, நீங்கள் வேறு வழிகளிலே அதை நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, அன் துசீபு கௌமன் பி ஜஹாலத்தின், அன் துசீபு, நீங்கள் ஏற்படுத்திவிடலாம் நஷ்டத்தை, கௌமன் ஒரு மக்களுக்கு, பி ஜஹாலத்தின், அறியாமையினால். அவர் ஒரு மக்களை பற்றி உங்களுக்கு செய்தி சொல்கிறார், அந்த மக்கள் உண்மையில் அப்படித்தான் என்பதை நீங்கள் அறியாமல், அல்லது அதற்கு மாற்றமானவர்கள் என்பதை நீங்கள் அறியாமல், அந்த மக்களுக்கு நீங்கள் சேதத்தை ஏற்படுத்திவிட்டு நீங்கள் செய்ததை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக, துக்கப்படுகிறவர்களாக ஆகிவிடுவீர்கள், நீங்கள் ஆகிவிடுவீர்கள், நீங்கள் செய்த செயலின் மீது நாதிமீன், கவலை உள்ளவர்களாக, துக்கப்படுகிறவர்களாக. இந்த வசனம் எப்போது இறங்குகிறது, அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனுல் முஸ்தலக் போர் நடந்ததற்கு பிறகு அந்த மக்களிடத்திலே தர்மங்களை வசூல் செய்வதற்காக ஒரு மனிதரை அனுப்புகிறார்கள். அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடனே அவரை வரவேற்று கண்ணியப்படுத்தி ரொம்ப சந்தோஷமா நல்ல முறையில் அவங்களுக்கு அந்த சதக்காவை எல்லாம் கொடுத்து அனுப்பணும் என்று அவர்கள் அந்த எதிர்பார்ப்பில் இருந்து, அவர் வரும்பொழுது அவரை வரவேற்பதற்காக வேண்டி ஊருக்கு வெளியில வராங்க. செய்தி தெரிஞ்சு போச்சு. பிரச்சனை என்ன ஆனிச்சுன்னு சொன்னா, இந்த போன மனுஷர் இருக்காரு பாருங்க, இவருக்கும் அந்த மக்களுக்கும் இடையில ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. என்ன இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன செய்தார் இவரு, என்னடா இது, நம்ம வர்ற செய்தி தெரிஞ்ச உடனேயே இவங்க ஊருக்கு வெளியில இப்படி கூட்டமா வர்றாங்களே, வர்றாங்களே, ஒருவேளை நம்மளை போட்டுக்கிறதுக்கு வராங்க, போட்டுக்கிறதுக்கு வர்றாங்களோ, ஏன்னா பிரச்சனை இருந்தா இப்ப தனியா வேற போறாரு என்று பயந்தவராக இவர் என்ன செய்து விடுகிறார், ஓடி வந்துடுறார். எங்க, ரசூலுல்லாவிடத்தில் ஓடி வந்து, அல்லாவின் தூதரே, நடந்தது என்ன தெரியுமா, எல்லாம் என்ன கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா ஜகாத்த அப்படின்னு சொல்லிட்டார். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கோபம், ஹப்பன் ஷதீதன், சரியான கோபம் வந்துருச்சு. அவர்கள் ஒரு படை அனுப்பி அவர்களிடத்தில் போர் செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப சம்பவம் ரெண்டு விதமா அறிவிக்கப்படுகிறது. ஒரு நிகழ்வுல எப்படி அறிவிக்கப்படுகிறது என்றால், அந்த மக்கள் ஊருக்கு வெளியில வந்து பாக்குறாங்க, செய்தி தெரிய வருகிறது, வந்த அந்த மனிதன் திரும்ப ஓடிட்டாருன்னு சொல்லி, அப்படியே அந்த மக்கள் எல்லாம் ரசூலுல்லாவிடத்தில் வருகிறார்கள். அப்போது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் தொழுதுட்டு வெளியே வர்றாங்க. பள்ளிக்கு வெளியில அந்த மக்கள் எல்லாம் அப்படியே சப்பு அமைச்சு வரிசையா நிக்கிறாங்க. வந்த உடனே அந்த மக்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து, நஊது பில்லாஹி மின் சஹத்தில்லாஹி வ சஹத் ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் ரசூலுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். இங்கே நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க கோபமா இருக்கிறது யாரு, ரசூலுல்லாஹ். வந்திருக்கின்ற அந்த நன்மக்கள் பாதுகாப்பு தேடுவது எப்படி எப்படி தேடுறாங்க, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்தும் ரசூலுடைய கோபத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். ஏன், ரசூல் கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான். சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு அவனுடைய ரசூலுடைய கோபத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ்வின் தூதரே, பஅத்த இலைனா ரஜுலன் முசத்திகன், சதகா வாங்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் எங்களிடத்தில் அனுப்பினீர்கள். ஃபஸ்ரீர்னா பிதாலிக், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வக்கர்ரத் பிஹி அயுனா, அவரை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கண்குளிர இருந்தோம். ஆனால் தும்மா இன்னஹு ரஜஅ மின் பஅதி தரீக், எங்களுக்கு செய்தி கிடைத்தது அவர் பாதி வழியிலே திரும்பி போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருவேளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்கள் மீது கோபப்பட்டு விட்டார்களோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கோபப்பட்டு விட்டார்களோ, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து இந்த மனிதருக்கு திரும்ப வந்திருந்தேன் ஒரு செய்தி வந்ததுனால இவர் திரும்ப போயிட்டாரோ என்று நாங்கள் பயந்து விட்டோம் அல்லாஹ்வின் தூதரே என்று ரசூலுல்லாஹிற்கு முன்னால் திரும்ப 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 அந்த மக்கள் இதையே சொல்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு ரசூலுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்ல சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறதுன்னு புரியல. ஒரு தர்ம சங்கடமான நிலை. உள்ளங்களை அறிந்தவன் யார்? தான் அனுப்பின ஒரு மனிதர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர்கள் வந்து அதுக்கு மாற்றமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார்கள். இப்ப என்ன செய்யறது என்று எதிர்பார்த்திருக்கும் போது அல்லாஹு தலா இந்த வசனத்தை இறக்கிறார். அல்லாஹுக்கு எவ்வளவு கோபம் பாருங்க. நபியே, ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை ஒரு கூட்டத்தை பற்றி கொண்டு வந்தால் நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதீர்கள். பத்தபையனு, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறியாமையினால் ஒரு மக்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டு பிறகு நீங்கள் துக்கப்படலாம், கவலைப்படலாம். இந்த செய்தியை சொன்னவுடனதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். புரியுறதா? அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக நமக்கு சொல்கிறான், எந்த ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டாலும் சரி, அந்த செய்தி உண்மையானதா, அந்த செய்தி நடந்திருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக குறிப்பாக பொய் பேசக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு செய்தியை சொல்லும் போது அந்த செய்தியை எடுத்த எடுப்பிலே நாம் ஏற்றுவிடக்கூடாது, நம்பிவிடக்கூடாது. அது உண்மைதானா என்பதை உறுதி செய்ததற்கு பிறகு, அது நிகழ்ந்ததா என்பதை தெளிவாக தெரிந்ததற்கு பிறகுதான் நாம் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதோடு போதுமாக்கிக் கொள்வோம். அப்ப சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் வரை நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வசனத்திலும் நமக்கு தேவையான அவசியமான அடிப்படையான ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறான். இப்ப இதை சுருக்கமா நம்ம சொல்றதா இருந்தா, முதல் வசனத்திலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக பேசக்கூடாது, அவர்களுடைய கட்டளைகளை மீறி நாம் செய்யக்கூடாது. இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தை மீறி அதிகமாக உயர்த்த சப்தத்திலே பேசக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு நேரடியாக அப்படியே பொருந்தும். இப்ப நமக்கு என்னது, அவங்களுக்கு நாம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த மரியாதையை மனதிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்குரிய முழுமையான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டான கண்ணியத்தை யார் கொடுக்கவில்லையோ அவருடைய அமல்கள் நாசமாகிவிடும். அவர் தொழுதா என்ன, நோன்பு வச்சா என்ன, ஒரு பக்கம் அமலை சேர்த்துக் கொண்டே இருக்கிறார், ஆனால் அந்த அமல் எப்படி ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊத்துற மாதிரி தான் அழிந்து கொண்டே இருக்கும். அல்லா பாதுகாப்பானாக. அப்ப மூன்றாவது செய்தி என்ன, யார் ரசூலுல்லாஹ்விற்கு கண்ணியம் கொடுக்கிறார்களோ மரியாதை செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே தக்குவா இருக்கிறது. தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை ரசூலுடைய கட்டளையை ஏற்று நடந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருக்கின்ற அந்த தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். அப்ப யார் ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் கத்தி சத்தமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தெரியாத அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து யார் ரசூலுல்லாஹ்வுக்கு மரியாதை செய்யவில்லையோ, அவர்களுடைய கண்ணியத்தை பேணவில்லையோ, அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்ப என்ன செய்யணும், எல்லா விஷயத்திலும் ரசூலுடைய கண்ணியத்தை பேண வேண்டும். 6வது வசனத்திலே ஒரு செய்தியை ஒரு பொய் பேசுபவர் சொல்லும் போது அதன் மீது நாம் முடிவெடுத்து விடாமல் அந்த செய்தி உண்மையானதா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது